அண்மையில் நியூ சவுத்வேல்ஸ் மாநிலத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு தமிழ் கிரிக்கெட் அணி ஓஷன் 12 அணியின் கதையை எடுத்து வந்திருந்தோம். அதேபோல் பிரிஸ்பன் நகரிலும் ஒரு தமிழ் கிரிக்கெட் அணி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது என்று அறிந்து அவர்களையும் எமது நேயர்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் என்ற நோக்கில் பிரிஸ்பன் கூல் பாய்ஸ் அணித்தலைவர் டினேஷ் அவர்களை தொடர்பு கொண்டோம். அறிமுகமாக கிரிக்கெட் விளையாட்டின் மேல் தனக்கிருக்கும் வரியை வெளிப்படுத்தினார் டினேஷ்.
என் பேர் தினேஷ். நான் வந்து இந்தியாவில் 24 வருஷமா அகதிகள் முகாமில் தான் இருந்தேன். அங்கேருந்து தான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்தேன் போட் மூலியமா. இந்தியாவுக்கு போகும்போது எனக்கு 4 வயசு, சின்ன குழந்தையிலேயே அங்கே குடியிருப்பிட்டாங்க. படித்தது எல்லாமே அங்கே தான். பாண்டிச்சேரி பக்கத்தில் கீழ்புத்துப்பட்டு முகாம், அகதிகள் முகாமில் அங்கே தான் வளர்ந்தது எல்லாமே. அங்கே தான் கிரிக்கெட் விளையாடுறது போகிறது வர்றது எல்லாமே. கிரிக்கெட்னா எனக்கு வந்து உயிர். அதுக்கு பிறகு தான் மற்றது எல்லாமே, சாப்பாடு அப்படி எல்லாமே. அதனால் அங்கேயே பார்த்தீங்கன்னா கடைசியில் 2009 ஆண்டு வெம்பகோட்டை முகாமில் நடந்த ஒரு 64 முகாம் பங்கு பெற்ற ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட்டில் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் சாம்பியன் அடித்தோம். தமிழ்நாட்டில் இருக்க அவ்வளோ பேருக்கு தெரியும். அந்த அன்னைக்கு நான் தான் தலைவராக இருந்தேன். அப்படி அங்கேயிருந்தே கிரிக்கெட்டோட ஆர்வம். எனக்கு வந்து இலங்கைக்கு போகிறதுக்கு பிடிப்பு இல்லை. ஏன்னா சின்ன வயசுலேயே வந்தது இலங்கையில் பிரச்சனை அப்படின்னு கேள்விப்பட்டு வளர்ந்தது. அதுமாரி நிறைய குடும்ப சம்பந்தமாகவும் நிறைய பிரச்சனைகள் அங்கே. ஸோ அதனால எனக்கு இலங்கைக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. நாங்கள் வந்த டைமில் 2003 பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் மறுபடி காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சுது அப்படின்னா இந்தியாவில் இருக்க அவ்வளவு தமிழர்களையும் இலங்கைக்கு அனுப்ப போகிறதா ஒரு ஒப்பந்தம் போட போகிறதா ஒரு செய்தி வெளிவந்தது. ஸோ அதனால எனக்கு இலங்கைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்படின்ட்டு நான் வெளிநாட்டுக்கு எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு தான் இங்கே வர்றதுக்கு வெளிக்கிட்டது. வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு முடிவெடுத்து அங்கேருந்து படகு மூலியமாக சுமார் 15 நாள் கஷ்டம்னு சொல்லல, அது வார்த்தையில் விவரிக்க முடியாது. ஆஹா, அவ்வளோ சிரமம். ஏன்னா வந்த பேர் அவ்வளோ பேருக்குமே தெரியும், எவ்வளோ பேர் வராமலும் போயிருக்காங்க. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு உயிரை பணைய வச்சு இங்கே வந்து சேர்ந்தோம். ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி முதல்ல கொக்கஸ் ஐலாண்டு வந்து சேர்ந்தோம். வந்து சேர்ந்து அங்கேருந்து கிறிஸ்மஸ் ஐலாண்டில் 3 மாதம் கிறிஸ்மஸ் ஐலாண்ட் முகாமில் இருந்தோம். அங்கேருந்து பிறகு டார்வின்ல வந்து ஒரு 2 மாதம் அங்கே இருந்தோம். பிறகு டார்வின்ல இருந்து உங்களை ரிலீஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சில நிபந்தனைக்கு உட்பட்டு பிரிஸ்பனுக்கு வெளியில் விட்டாங்க. பிரிஸ்பனில் வாழ்றதுக்கு வரும்போதே இங்கேயும் வந்து அதே மாதிரி ஒரு கிரிக்கெட் டீம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வெளியே வந்தேன். அதே மாதிரி கடவுளோட அனுகிரகத்தில் நல்ல நண்பர்கள்லாம் கிடைச்சாங்க. பெரிய ஆச்சரியம் என்னன்னா இந்தியாவில் வந்து இவ்வளவு ஃபெசிலிட்டிலாம் எதுவுமே இல்லை எங்களுக்கு. அதாவது அங்கே அகதியாக வாழ்ந்தவங்களுக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமான அனுபவம், மறக்க வேண்டிய நினைவுகள் அதெல்லாம் இந்தியாவில் அகதியாக வாழ்ந்தது. ஸோ நான் இங்கே நினைக்கவே இல்லை இந்த மாதிரி விளையாட்டுக்கெல்லாம் இவ்வளவு முக்கியத்துவம் தருவாங்க, மனிதனாக மதிக்கிறது. ஸோ அதெல்லாம் இங்கே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா இவ்வளவு இப்படி பழகுறாங்க, இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு நிறைய அப்படின்ட்டு இங்க வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ எந்த விளையாட்டு வேணும்னாலும் எல்லா விளையாட்டு உபகரணங்களும் இங்கே முகாமில் தந்தாங்க. நாங்கள் அங்கே முகாமில் இருக்கும்போது அணி உருவாக்குவதற்கு சரியான ஆட்கள் இல்லை. ஏன்னா நான் வந்து ஃபேமிலி முகாமில் இருந்ததுனால பேச்சுலர் கேம்ப் தள்ளி இருந்தது. நான் ஃபேமிலியாக வந்ததுனால ஃபேமிலி கேம்பில் தான் இருந்தேன். அங்கே ஆட்கள் அதிகமாக இல்லாததுனால டீமாக உருவாக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இதுவே வந்து பேச்சுலர் கேம்ப் இருந்தவங்க வந்து டீமாக உருவாக்கி நிறைய போட்டிகள்லாம் நடந்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
ஒரு சிறந்த அணியை உருவாக்குவதே தனது கனவு என்று மேலும் சொன்னார் டினேஷ்.
படிக்கலாம் டேப்பில் அவங்களே உதவி செய்யறேன் சொன்னாங்க. நிறைய நான் கோர்ஸ் எல்லாம் வெளியில் வந்து பண்ணோம். ஃபோர்க் லிஃப்ட் பழகிறது அந்த மாதிரி நிறைய தொழில் கல்வி அந்த மாதிரி இதெல்லாம் பழகணும். ஸோ அது எனக்கு தொழிற்கல்வி பக்கம் போகாமல் விளையாட்டில் ஆர்வமாக இருந்ததுனால ஒரு டீம் உருவாக்கணும், கிரிக்கெட் டீமில் உருவாக்கணும், ஆஸ்திரேலியாவில் ஒரு நல்ல தமிழ் டீமாக உருவாக்கணும். ஃபர்ஸ்ட் பிரிஸ்பனில் நல்ல தமிழ் டீமாக உருவாக்கணுன்ற ஒரு என்ன இருந்தது, அதை வந்து போதிய அளவு இப்போது நிறைவு செஞ்சிட்டோம். ஸோ இப்போ ஆஸ்திரேலியாவில் ஒரு நல்ல தமிழ் டீமாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி முன்னெடுத்து சென்று போய்கின்றிருக்கோம்.
தனது அணிக்கு பிரிஸ்பன் கூல் பாய்ஸ் என்ற பெயர் ஏன் சூட்டப்பட்டது என்று விளக்கினார் அவர்.
நாங்கள் இந்தியாவில் இருக்கும்போது எங்கள் டீமோட பேர் வந்து இலத்து பறவைகள் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சில கீ பிரெஞ்ச் பிரச்சனை அப்படி இப்படி வந்து அந்த மாதிரி வைக்கக்கூடாது அந்த மாதிரி அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு வந்து அதுக்கப்புறம் பேரை மாற்றணும். ஸோ இங்கே வரும்போது ஆரம்பத்தில் எனக்கு தெரியாது அந்த மாதிரி பேரெல்லாம் வச்சா நமக்கு தமிழ் சம்மந்தமான பேர் வச்சா ஏதாவது எதிர்ப்பு வருமோ அப்படின்ற ஒரு பயத்தினால பிரிஸ்பன் ஹீட் அப்படின்னு ஒரு டீம் இருக்கு. நாங்கள் வந்து பிரிஸ்பனில் இருக்கிறதுனால ஸோ நம்ம பிரிஸ்பன் கூல் அப்படின்னு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஸ்பன் கூல் அப்படின்னு ஆரம்பித்தோம். அது நாளையில் அப்படி பாய்ஸாக மாதிரி பிரிஸ்பன் கூல் பாய்ஸ் அப்படின்னா இன்னைக்கு பிரிஸ்பனில் எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு அணியாக இருக்கும் இன்னைக்கு.
விரைவிலேயே அந்த அணி பிரிஸ்பன் நகரில் மிகவும் பிரபலமாகி விட்டது.
நாங்க ஆரம்பத்துல முதன் முதல்ல MDA அப்படின்ற ஒரு நிறுவனம், அதாவது அகதிகளை அவங்க பாத்துக்கிற தொண்டு நிறுவனம் மாதிரி MDA அப்புறம் ஆக்சஸ் அந்த மாதிரி நிறுவனங்கள் சேர்ந்து மல்டி கல்ச்சரல் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2013 ஆண்டு ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுல வந்து ஒரு 12 அணிகள் பங்கு பெற்றுச்சு, எல்லா நாட்டு அணிகளும். அப்ப அதுல வந்து முதல் முறதெல்லாம் நாங்க வந்து சாம்பியன் வின் பண்ணோம். அது வந்து 2013 அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அப்படியே இன்ஃபினிட்டி கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபினிட்டி கிரிக்கெட் பெரிய அது ஒரு ஆஸ்திரேலியா லெவல்ல நிறைய பிரிஸ்பன் அப்புறம் மெல்பர்ன்ல சிட்னில இந்த மாதிரி நிறைய இடத்துல நடத்தின ஒரு காம்படிஷன். அது அது பிரிஸ்பன்ல நடத்தும் போது முதல் முறையா வந்து அதுல பங்கு கொண்டோம். அது அதுக்கு வந்து என்ட்ரன் ஃபீஸே பாத்தீங்கன்னா $1,500. அப்ப நாங்க எங்களை பத்தி சொன்னோம், நாங்க இந்த மாதிரி அகதியிலேயே வந்தவங்க, எங்கிட்ட அவ்வளவு பண வசதி இல்லை அப்படின்றதுனால அவங்க எங்ககிட்ட அதை குறைச்சி $900 வாங்கினாங்க. அதுல பாத்தீங்கன்னா நாங்க நினைக்கவே இல்லை அதுல நாங்க சாம்பியனா வந்தோம். அது அதன் மூலியமா தான் பிரிஸ்பன்ல வந்து எல்லாருக்குமே தெரிய வந்தது இந்த மாதிரி ஒரு டீம் கூல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு.
ஆரம்பத்தில் பதட்டமாக இருந்தாலும் வெற்றி மேல் வெற்றி குவிந்த போது அந்த நம்பிக்கையில் காலடி வைத்து வெற்றிகளை குவிக்க ஆரம்பித்தார்கள் பிரிஸ்பன் கூல் பாய்ஸ்.
முதல் 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 டீம் போய் விளையாடும் போது அந்த டோர்னமெண்ட்ல கொஞ்சம் பதட்டமாவே இருந்தது. ஏன்னா அப்பதான் வந்து பெரிய டோர்னமெண்ட் போய் விளையாடுறோம். ஒரு ஒரு டீம் கிட்ட கூட நாங்க தோக்காம ஃபைனல் வரைக்கும் போய் வின் பண்ணோம். அந்த டீம்ல வந்து நிறைய 50s நிறைய 5 wickets இது பண்ணாங்க, நல்ல பெர்ஃபார்மன்ஸ். அப்பதான் எனக்கே தெரியும் நம்ம நல்ல டீம் தான் நம்ம இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்தது அந்த இது வின் பண்ணதுக்கு பிறகுதான். அதுக்கு பிறகு பல டோர்னமெண்ட்ஸ் இங்கே சர்ச்சஸ் காம்படிஷன் சொல்லிட்டு அது குயின்ஸ்லாண்ட் கிரிக்கெட் நடத்துறது அந்த இதுல வந்து நாங்க ரன்னர்ஸ் அப்பா வந்தோம். டெஸ்ட் மேட்ச் 90 over matchல எங்க டீம்ல வந்து குறைஞ்ச பாலுக்கு 160 run அடிச்சு மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒரு 4 centuries 50s ஏகப்பட்ட 50s அப்புறம் 10 wickets ஒரு மேட்ச்ல 10 wickets சால்வ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போனோம். அந்த மாதிரி நிறைய நல்ல திறமையான பிளேயர்ஸ் எல்லாம் அணியில இருக்காங்க. அதுக்கு பிறகு மல்டி கல்ச்சுரல் டோர்னமெண்ட்னு சொல்லிட்டு மறுபடி குயின்ஸ்லாண்ட் கவர்மெண்ட் சேர்ந்து நடத்துச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ரன்னர்ஸ் அப் அது வின்னர் ஆக வேண்டியது, சில கடைசி நேரத்துல கொஞ்சம் இதனால ரன்னர்ஸ் அப் ஆனோம். அப்புறம் சொல்லிட்டே போலாம் நிறைய டோர்னமெண்ட். கடைசியா வின் பண்ணது பாத்தீங்கன்னா இப்ப லாஸ்ட் மேன் சொல்லிட்டு ஆஸ்திரேலியா புகழ் நிறைய தமிழ் டீம் கூட அதுல விளையாண்டு பேர் வாங்கினாங்க. சோ நம்ம ஏன் அதுலயும் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையா அதுல விளையாண்டோம். அதுலயும் கூட ஒரு அணிகிட்ட கூட தோக்காம லோகன் டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன் ஆயிருக்கும். இப்ப மறுபடி பிரிஸ்பனுக்காக விளையாடுறோம்.
அனைத்து துறைகளிலும் சிறப்பாக விளையாடும் இவர்களது அணி தனித்துவமானது என்கிறார் தினேஷ்.
மற்ற அணிகள்ல ஒரு சில அணியில வந்து பேட்டிங் மட்டும் இருக்கு, ஒரு சில அணிகள்ல வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் மட்டும் இருக்கும். இப்ப எங்க அணியில பாத்தீங்கன்னா ரெண்டுமே சரிசமமா இருக்கு, அது வந்து எங்களுக்கு ஒரு கூடுதல் பலம் அப்படின்னு சொல்லலாம்.
லாஸ்ட் மேன் ஸ்டாண்ட்ஸ் ஆட்டத்தில் உள்ள வித்தியாசங்களை ஆரம்பத்தில் சரியாக புரிந்து கொள்ளாத இவர்களும் முதலில் சிரமப்பட்டிருக்கிறார்கள்.
லாஸ்ட் மேன் ஸ்டாண்டுக்கும் மற்ற கிரிக்கெட்டுக்கும் வித்தியாசம் என்னடா, ஒரு ஓவருக்கு வந்து மற்ற கிரிக்கெட்ல 6 பந்து, இப்ப லாஸ்ட் மேனை பொறுத்த மட்டும் 5 பந்து தான் ஒரு ஓவருக்கு. பிறகு ஒரே பந்தில் 2 out chance எடுக்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு இதுல. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது அந்த ரூல்ஸ் தெரியாம. பிறகு அப்படியே போக போக அப்படியே பழகி அப்படியே இப்ப ஓகே.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் பிரிஸ்பன் கூல் பாய்ஸின் கதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த அணியிலுள்ள ஆண்டன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார்.
மட்டக்களப்புல 7 வருஷமா நாங்க விளையாடி இருப்போம். எங்கட வீட்டு கிட்ட ஒரு 4-5 படியுமார் வந்து சேர்ந்து கொண்டு ஒரு அணியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு முடிவெடுத்தோம். அதே போல கிரவுண்டு ஒன்று ரெடி பண்ணணும் என்று சொல்லியும் நாங்க பல சங்கத்தை அவங்க கோயிலாக்கள் அவங்கள்ட்ட எல்லாம் போய் நாங்க கேட்டு கிரவுண்ட் ஒன்று எடுத்தோம் சொந்தமாகவே. அப்ப அந்த கிரவுண்டு கிட்ட இருக்கிற பொடியுமார் ஒரு 5-6 பேர் அவங்களும் இருந்தாங்க. அப்ப நாங்க எல்லாம் சேர்த்து ஒரு 11-12 பேர் இருந்தோம். பிறகு ஒரு டீமை உருவாக்கி மெச்சியலுக்கு போய் சில்லங்கால சக்தி டிவி நிறுவனம் நடத்தின டூர்னமெண்ட்ல நாங்க வந்து 2வது இடத்தை நாங்க எடுத்துனாங்க. இப்ப இப்படி பல தோல்விகளும் வெற்றிகளும் வந்து எங்க அணியில இருந்தது. எல்லாரும் சந்தோஷமா விளையாடினாங்க. ஒரு 7-8 வருஷமா நடந்தது. ஆனா நான் இங்க வந்ததுக்கு பிறகு இன்னும் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. நான் 2012 10ஆம் தேதி நான் இங்க கொக்கோஸ் ஐலண்டுக்கு வந்தேன் படகு மூலமாக. ஒரு 18 நாள் வந்து எங்களுக்கு எடுத்தது அங்க மட்டக்களப்புல இருந்து இங்க கொக்கோஸ் ஐலண்டுக்கு வர்றதுக்கு. ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்திருக்கோம். கொக்கோஸ் ஐலண்ட்ல 3 நாள், அதுக்கு பிறகு கிறிஸ்மஸ் ஐலண்டுக்கு கொண்டு போனாங்க. அங்க ஒரு 1.5 மாசம் இருந்தோம். அதுக்கு பிறகு டாவின் கேம்புக்கு கொண்டு போனாங்க, அங்க 1 மாசம் இருந்தோம். பிறகு வெய்ப கேம்ப்னு சொல்லி அங்க 3 மாசம் இருந்தோம். இப்படி ஒரு 7-8 மாசம் கேம்ப்லயே இருந்திருக்கோம். ஆனா கேம்ப்லயும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. வெளியில போறது தான் கொஞ்சம் குறைவு, ஆனா கேம்புக்குள்ளே ஒரு சுதந்திரமா இருந்தாங்க.
தானும் ஒரு அணியின் தலைவனாக இருந்த ஆண்டன் ஆட்பற்றாக்குறை காரணமாக அவரது அணி தொடர்ந்தும் இயங்க முடியாது போன போது தினேஷை சந்தித்து இந்த அணியில் சேர்ந்து கொண்டார்.
தினேஷை மீட் பண்ணது வந்து 2013. அப்ப நான் பிரிஸ்பன்லயே ஒரு டீம் இருந்தேன், நான் அதுல கேப்டன் தான். சென்ட் போல் ஸ்போர்ட்ஸ் கிளப்னு சொல்லி எங்க சேச்சால வந்து ஆரம்பிச்சாங்க அந்த டீம். அப்ப நான் கேப்டனா இருந்து சேச்சஸ் கிரிக்கெட் எல்லாம் விளையாடி காம்படிஷன்ல விளையாடி இருந்தேன். ஆனா விளையாடுற பையங்க வந்து வேற வேற இடங்களை, சிட்னி, மெல்பர்ன், அங்க இங்க போனபடியா நாங்க ஒரு 4 பேர் தான் இருந்தோம். நாங்க ஒரு அணியை உருவாக்கலாம் இந்த நிலைமையில கூட இருந்தோம். அப்ப தினேஷ் வந்து கூப்பிட்டு இப்படி நீ எங்க டீமுக்கு விளையாடுங்க அந்த மாதிரி சொன்னாரு. அப்ப சரி நாங்க பிரிஸ்பன்ல ஒரு தமிழ் டீமை உருவாக்குவோம் என்று சொல்லித்தான் இந்த டீம்ல நான் வந்து சேர்ந்தேன்.
தனது திறமைகளை ஆண்டனி விவரிக்கிறார்.
நான் வந்து ஆல் ரவுண்டர், பந்து வீசுவேன், கீப்பர் செய்வேன், பேட்டிங் செய்வேன். நான் இன்ஃபினிட்டில தான் ஃபர்ஸ்ட் அறிமுகமாக நான் இன்ஃபினிட்டியில் அறிமுகமாகி இப்ப வரைக்கும் நான் விளாடி கொண்டிருக்கேன். இன்ஃபினிட்டி, சர்ச்சஸ் கிரிக்கெட், எம்டிஏ ஆக்சஸ் நடத்தின அந்த டூர்னமெண்ட், பிறகு எம்டிஏ நடத்தின வேறொரு டீம் போன இயர் வந்து எம்டிஏ நடத்தினது, பிறகு லாஸ்ட்மேன் ஸ்டாண்டர்ட். நான் பிரிஸ்பன்ல 273rd இடத்துல இருக்கிறேன் ஆல் ரவுண்டர், உலக தரத்துல 4011th. ஆஸ்திரேலியால வந்து 1745rd இடத்துல இருக்கிறேன்.
பிரிஸ்பன் கூல் பாய்ஸ் அணி முதலாவது அணியாக வேண்டும் என்ற நோக்கத்திலேயே தாம் இயங்குவதாக அணித்தலைவர் தினேஷ் நம்பிக்கையுடன் கூறினார்.
எங்களோட இலக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் மேன்ல பிரிஸ்பனுக்கு விளையாண்டு பிரிஸ்பன்ல வந்து நம்பர் ஒன் டீம், ஆஸ்திரேலியாவிலேயே நம்பர் ஒன் டீம் ஆகணும். நாங்க ஆரம்பிக்கும் போது 83rd இடத்துல இருந்தோம் கூல் பாய்ஸ் டீம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 23rd இடத்துல இருக்கு பிரிஸ்பன்ல. இந்த டோர்னமெண்ட் விளையாண்டு முடிஞ்சோடனே குறைஞ்சது 5 இடத்துக்கு உள்ளுக்கு வந்துருவோன்றதுல வந்து எந்தவித மாற்றம் இல்லை. நிச்சயமா பிரிஸ்பன்ல நம்பர் ஒன் டீம் ஆகணும், அதுதான் எங்களுக்கு, அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம்.
இந்த நம்பிக்கை திடமாக இருந்தாலும் நடந்து வந்த பாதையை மறக்கவில்லை தினேஷ். அவரது ஆரம்ப நாட்களில் அணியை கட்டியெழுப்ப உதவியவர்கள் அனைவரையும் நன்றியோடு நினைவு கூர்ந்தார் தினேஷ்.
நாங்க முதல் முதல்ல வெளியே வந்தோம்னா எங்களுக்கு பொருள் வாங்குறது கூட எப்படின்னு தெரியல. அதனால சண்டே மார்க்கெட்ல போயிட்டு தான் நாங்க வாங்கணும். எங்களுக்கு தேவையான விளையாட்டு இது நாங்க வாங்கின முதல்ல ஒரு பேட்டு, 2 செட்டு பேட்டிங் கிளவு, அப்புறம் பேட்டிங் பேடு, ஒரு கீப்பர் கிளவு, மொத்தமே வந்து $35. எனக்கு இன்னும் நல்லா ஜாபம் இருக்கு, மொத்தமே $35 தான் வாங்கணும். அதை வச்சுதான் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் அந்த மல்டி கல்ச்சரல் டோர்னமெண்ட் வின் பண்ணது. இதை பார்த்து என்னோட கேஸ் மேனேஜர் ஒருத்தங்க இருந்தாங்க, இந்திய நிறுவனத்தினர் ஜூலி ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரு. அவங்கள ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நான். எனக்கு இருந்த ஆர்வத்தையும் எங்க டீம் மேல இருந்த நம்பிக்கையிலையும் அவங்க எம்டிஏ நிறுவனத்துக்கிட்ட பேசி ₹3000 மதிப்புள்ள பொருள், அவ்வளவு இருக்கிற எல்லா பொருட்களுமே வந்து புதுசா வாங்கி கொடுத்தாங்க. அவங்க போட்ட அந்த அடித்தளம் தான் இன்னைக்கு நாங்க இந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணம். அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அவங்களுக்கும் எம்டிஏ நிறுவனத்துக்கும். பிறகு இந்த இன்ஃபினிட்டி கிரிக்கெட் டோர்னமெண்ட்ல வந்து ஆரம்பத்துல நாங்க சிந்தட்டிக்ல விளையாண்டு இருந்தோம், செமிஃபைனலுக்கு பிறகு டர்ஃப்ல விளையாடணும் அப்படின்னு சொன்னாங்க. அது வரைக்கும் எங்களுக்கு டர்ஃப்ல விளையாண்ட அனுபவம் இல்லை. அப்ப அது வேற அந்த ஸ்பைக் ஷூ போட்டு தான் விளையாடணும்னு சொன்னதுனால ஒரு ஷூ வந்து $60-$70 மேல காஸ்டா இருந்துச்சு. அப்ப அப்ப என்ன செய்யறதுன்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் அந்த நேரத்துல ரொமேரா சென்டர் ரெபேக்காலின் அப்படின்றவங்க வந்து எங்க அனைவருக்கும் வந்து ஷூ வாங்கி கொடுத்து அந்த டோர்னமெண்ட்டை கண்டினியூ பண்ண வச்சு அதுல சாம்பியன்ஷிப் அடிச்சதுக்கு ரொம்ப முக்கிய காரணமா இருந்தாங்க. இந்த நேரத்துல அவங்க ரெண்டு பேருக்கும் நாங்க நன்றியை தெரிவிக்கணும்.
பிரிஸ்பன் கூல் பாய்ஸ் அணியில் இருந்தவர்கள் அனைவரும் புகலிடம் கோரி வந்தவர்கள் என்றும் அவர்களுக்கு தான் பணியாற்றிய நிறுவனம் உதவி புரிந்து வந்ததால் அணியில் உள்ளவர்கள் அறிமுகமாகினார்கள் என்றும் கிரிக்கெட் விளையாடுவதற்கு அவர்களுக்கு உதவி தேவைப்பட்டது என்பதை உணர்ந்து தான் உதவி புரிந்ததாக சொல்கிறார் ரெபேக்கா லிம்.
So I know that they formed a cricket team and they were looking for some help in terms of equipment and shoes and tournament fees and competition fees. So that's how I got to know them. And I raised some money to get them each pair of new shoes for their competition, cricket shoes. So I've known them probably for 12 to 18 months. I've known most of them actually.
தேவைகளுடன் உங்களை அணுகினார்களா இல்லை நீங்களாகவே அவர்களுக்கு உதவி புரிய முன்வந்தீர்களா என்று கேட்டதற்கு ஒரு வகையில் இரண்டும் தான் என்றார் ரெபேக்கா லிம்.
It's a bit of both actually. So I knew that from the team and you know they were starting to participate in tournaments and so on and so forth. So I helped them with their visa application. So I'm also in that space, you know. But I'm helping quite a lot of them with community work and housing and finding jobs and their visa work.
அது மட்டுமல்ல புகலிடம் கோரி வந்தவர்கள் தங்கள் கவலைகளை மறக்கவும் புகலிட கோரிக்கையாளரது உண்மை கதைகளை வெளியே கொண்டு வரவும் விளையாட்டு ஒரு நல்ல ஊடகம் என்று ரெபேக்கா லிம் நம்புகிறார்.
Oh, absolutely. Sport. I mean, so people who arrive by boat after 13th of August 2012 have not been able to make an application. So people have been in the community for 3 years and they've also not had work rights up until 6 months ago. So if you're not used to getting Centrelink benefits, if you're not used to, you know, staying at home because everyone's used to working, sport is certainly a good outlet, you know, for people to be distracted, not to think about, you know, their families back home and not to think about, you know, whether they can stay here or they're going to be rejected by the government. And I think, you know, as people play sport and get into competition, a lot of the work I do is advocacy and information sessions. So, you know, then they start engaging. Australians don't even know who Tamils are.
அதனை உறுதி செய்வது போல் தொடர்ந்து விளையாட இருப்பதாகச் சொன்னார் ஆண்டன்.
இப்படியே விளையாடுவோம், வேற எங்கேயாவது போறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சால் நான் கண்டிப்பா போறதுக்கு தயார்.
அணித்தலைவர் தினேஷும் தனது அணியை முதல் அணியாக்கும் கனவை விரைவில் நனவாக்கும் நம்பிக்கையில் தான் இயங்குகிறார்.
என்னென்னா, நான் இப்ப இந்தியாவில் நடந்தது சொன்னதுக்கு காரணம் வந்து, நாங்க விளையாண்ட அணி வீரர்கள் பாத்தீங்கன்னா, எங்க தனிப்பட்ட எங்க பாண்டிச்சேரி பக்கத்துல இருக்க கீழ்புத்தூர் முகாம் நண்பர்கள் மட்டுமே அந்த அணி வந்து போய் நாங்க வெற்றி பெற்றோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிரிஸ்பன்ல இருக்கிற இதே பிரிஸ்பன்ல வாழ்ற நண்பர்களால மட்டுமே இந்த இவ்வளவு சாதனைகளை நாங்க வந்து செஞ்சிருக்கோம். இதே வந்து இருக்கிற மொத்த தமிழர்களையும் ஒன்று திரட்டி அதுல இருந்து ஒரு அணி உருவாக்குனா எவ்வளவு பலமா இருக்கும் அப்படின்றதுக்கு இப்ப நாங்க தனித்தனியா விளையாண்டு இருக்க தமிழ் வீரர்கள் தான் வந்து ஒரு உதாரணமா இருப்பாங்க. எங்களுக்கு வந்து இவ்வளவு நாங்க செஞ்சிருக்கோம், எங்களோட பேஸ்புக் பக்கத்துல நீங்க போய் பார்க்கலாம், பிரிஸ்பன் கூல் பாய்ஸ்ல நாங்க எவ்வளவு டோர்னமெண்ட்ஸ் விளையாண்டுருக்கோம், வின் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் நிறைய விளையாடணும், இன்னும் நிறைய வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா இருக்கும். எங்க டீம்ல வந்து பாத்தீங்கன்னா, 16 வயசுல இருந்து 42 வயசு வரைக்கும் உள்ளவங்க வந்து எங்க டீம்ல விளையாடுறாங்க. இளம் வீரர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய திறமையானவர்கள் இருக்காங்க. ஸோ எங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பான்சர் கிடைச்சி, ஒரு வழிநடத்துறவர் யாராவது கிடைச்சாங்கன்னா எங்க டீமை வந்து மேற்கொண்டு நல்ல பாதைக்கு எடுத்துட்டு போறதுக்கு உதவியா இருக்கும். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க உங்களால முடிஞ்ச உதவியை தாராளமா செய்யலாம். எங்களுக்கு ஒரு நல்ல கோச்சோ இல்ல யாராவது ஸ்பான்சர் கிடைச்சா ரொம்ப நல்லதா இருக்கும். அதே மாதிரி என் டீம் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எவ்வளோ கஷ்டம் இருந்தும் அந்த டீமை விட்டு போகாம அந்த டீமுக்காகவே நாங்களாம் ஒரே ஊர்ல, உட்ரிச்சுன்ற ஊர்ல எல்லாமே வெளியே இருந்து தனியா அவங்கவுங்க எல்லாமே பதிவு மாத்தி இந்த உட்ரிச்சில் வந்து ஒரே இடத்துல தங்கி இருந்து விளையாண்டுட்டு இருக்கோம். ஸோ வந்து இது வேற யாராலும் செய்ய முடியாது இவ்வளோ பெரிய விஷயத்த. அவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த எங்களை பேட்டி கண்ட SBS வானொலிக்கு, எங்களை வெளி உலகத்துக்கு காட்ட போற SBS வானொலிக்கு ரொம்ப நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.